السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. وبعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا بني آدم خذوا زينتكم عند كل مسجد وكلوا واشربوا ولا تسرفوا إنه لا يحب المسرفين. وقال نبينا مصطفى صلى الله عليه وآله وسلم: لولا أن شك على أمتي لأمرتهم بالسواك عند كل صلاة. صدق رسول الله صلى الله عليه وآله وسلم. கணித்துக்குரிய மதிப்புக்குரிய சங்க அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற பாடத்தில் நாம் ஒரு இமாம் தொழுவிக்கும் போது அவர் கடைபிடிக்க வேண்டிய சில காரியங்கள் அம்சங்களை பற்றி சென்ற பாடத்தில் பார்த்தோம். அதில் மிக முக்கியமாக ஒரு இமாம் தொழுவிக்கும் போது மாமூம்களுடைய பொருத்தம், ரிவா, அன்பு, இரக்கம் அவர் பெற வேண்டும் என்பதை நாங்கள் சென்ற பாடத்தில் பார்த்தோம். மாமூம்களை கஷ்டத்துக்குள்ளாக்கி அதே மாதிரி மாமூம்களுடைய வெறுப்பை சம்பாதித்த ஒருவர் இமாமாக நிற்பது மக்ரூஹ், கூடாது, அவர் தவிந்து கொள்ளணும் என்பதை பற்றியும் சென்ற பாடங்களில் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பாடங்கள்ல இந்த சலாத்துல் ஜமாஅ இமாம் ஜமாத்துடைய தொடர்ல இன்றைய பாடத்தில் மிக முக்கியமான ஒரு விடயம் தான் ஆதாபுல் மசாஜித், அதாவது பள்ளியுடைய ஒழுக்கம். என ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒழுக்கம் இருக்குது. நாங்க எங்கேயாவது ஒரு கல்யாண வீட்டுக்கு, ஒரு வெட்டிங் ஹவுஸுக்கு போனா அங்க எப்படி நடந்து கொள்ளணும் என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த இடத்துக்கு போகும் போது யாரும் பாட்டா போட்டுக்கொண்டு யாரும் போக மாட்டாங்க. தெரியும், போனா அவருக்கு அங்கு ஒரு மார்க்ஸ் விழும், இவர் எப்படிப்பட்டவர், எந்தெந்த இடத்துக்கு எப்படி போக வேண்டுமோ அந்தந்த இடத்துக்கு போகக்கூடிய அமைப்பை நாங்க படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் இறை இல்லத்துக்கு வருவதற்கும் சில மிக முக்கியமான ஒழுக்கங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். கடைசி வாரம் ஹுத்பால இருந்தவங்க யாரு, இந்த ஜும்மால இருந்தவங்க, பள்ளியுடைய சில முக்கியமான அம்சங்கள் போன ஹுத்பாவுல பேசப்பட்டுச்சு. அதுல மிக முக்கியமான ஒன்று தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷைத்தான் ஓனாய் எப்படி தனிமையில இருக்கக்கூடிய ஆட்டை வேட்டையாடுமோ இதே போல ஷைத்தான் தனிமையாக இருக்கக்கூடியவர்களை வேட்டையாடுகிறான். ஒரு மனிதனை பாவம் செய்ய வைக்கிறது ரெண்டு காரியம், ஒன்று ஷைத்தான், இன்னொன்று நஃப்சு. இந்த ரெண்டுல இருந்தும் எங்களை நாங்க பாதுகாத்துக் கொள்ளணும் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான இடம் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மஸ்ஜிதை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள், மஸ்ஜிதை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். பொதுவாக ஆண்கள் தனிமையில் இருந்தால் உலமாக்கள் சொல்லுறாங்க பாவத்துடைய சிந்தனைகள் அதிகரிக்கும். ஒரு ஆண் தனிமையில் இருந்த ஒரு ரூம்ல தனியா இருந்தா அவருக்கு வேற ஒரு வேலை இல்லை என்று சொன்னா அவருக்கு பாவத்துடைய, அதாவது எங்கட மொழியில சொல்றதாக இருந்தால் இச்சையுடைய சிந்தனை கூடுதலாக வரும். அதாவது விபச்சாரம், அதே மாதிரி தேவையில்லாத வேலைகள் செய்வதற்குரிய அந்த எண்ணங்கள் கூடுதலாக வரும். அல்லாஹ்வுடைய தூதர் சூசகமாக அழகாக சொன்னாங்க, நீங்க எப்பொழுதும் தனிமையில் இருக்கவானும் கூட்டமாக இருங்க, அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுடைய இடத்தை மஸ்ஜிதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சரி, நாம் எல்லோரும் அதிகமாக மஸ்ஜிதுக்கு வாரோம். அந்த மஸ்ஜிதுடைய ஆதா ஒழுக்கம், கதவை திறந்து மஸ்ஜிதுக்கு வார ஒழுக்கத்தையும் அதை சொல்லி தரணுமா? ஸ்லீப்பரை ஷூவை கலட்டிட்டு பள்ளிக்குள்ள வந்து ரெண்டு ரக்கா தொழுதுட்டு போறதுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்குதா? கண்ணியமான சகோதரர்களே, ஒரு இமாம், அவருடைய பேர் எனக்கு சரியாக யாபம் இல்லை, அவர் பள்ளிக்குள் நுழையும் போது இடது காலை வச்சு நுழைறாரு, இடது காலை வச்சு நுழைறாரு. அப்ப அவரை கழுத என்று சொல்லி அழைக்கப்படுவது. அந்த காலத்துல அசரீடு சத்தங்கள் அதிகமாக வெளியாகும். அன்றிலிருந்து அவருடைய பேரை, அந்த இமாமுடைய பேருக்கு சரியா யாபம் வருவதில்ல, அவருடைய பேரை பேரோட கழுதை என்றதை சேர்த்து வச்சு கொள்றாரு. அவர்கிட்ட கேட்கப்படுது, நீங்க ஏன் உங்களோட பேரோட ஹிமார் கழுத என்றதை சேர்த்து வச்சுங்க? காரணத்தை சொல்றாரு, ஒரு நாள் பள்ளிக்குள்ள வரும் போது இடது காலை வச்சு வந்தேன், அதனால எனக்கு இப்படி ஒரு சப்தம் கேட்டு அண்டில் இருந்து நான் என்னுடைய பேரோடு இதை இணைத்துக் கொண்டேன் என்று சொல்றாங்க. இப்ப பள்ளியுடைய ஒழுக்கம் மிக முக்கியம். பள்ளியுடைய ஆதாம் எந்த இடத்துல தொழலாம், எப்படி தொழ வேண்டும், எல்லா இடங்கள்லயும் தொழலாமா, பள்ளியில தொழுது சுன்ன தொழுகையை எந்த இடத்துல தொழணும், யாருக்கு பின்னால தொழணும், ஒரு ரெண்டு சஃப் இருக்குது, மூணாவது சஃப்ல யாருமே இல்லாட்டி மூணாவது சஃப்ல தனிமையில தொழலாமா, இந்த சட்டங்கள் ஒழுக்கங்களை நாங்க முடியுமான அளவுக்கு விளங்கிக் கொள்ளணும். முதலாவது மற்றதுடைய ஆதாபுகள்ல மிக முக்கியமான ஒன்று தான் எங்களுடைய ஆடைகள் சுத்தமாக இருக்கிறது. இதற்கு முன்னாலே அந்த பாடத்தில் விளங்கப்படுத்தியிருக்கிறேன். நபி குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் போதே மஸ்ஜிதுக்கு வரும் போது உங்களோட ஆடைகள் அழகாக்கிக்கோங்க, மஸ்ஜிதுக்கு வரும் போது அத்தர் பூசி அழகாக சுத்தமாக வாங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்னுடைய உம்மத்துக்கு கஷ்டம் இல்லைன்னு சொன்னால் லௌலா அன் அஷுக்கு அலா உம்மத்தி, என்னுடைய உம்மத் சமூகத்துக்கு கஷ்டம் இல்லைண்டா ஒவ்வொரு தொழுகையிலையும் மிஸ்வாக் செய்வதை நான் கடமையாக்கி இருப்பேன். என்ன சொன்னாங்க, ஒவ்வொரு தொழுகையிலையும் மிஸ்வாக் செய்யறதை நான் கடமையாக்கி இருப்பேன். எங்களுக்கிட்ட பேசக்கூடிய நேரத்திலே மிஸ்வாக்குடைய பழக்கம் நாங்கள் உண்டாக்கிக் கொள்ளணும். முடியுமான அளவுக்கு மிஸ்வாக் ஒரு மனிதனுக்கு சக்கராத்துல கலிமா வாரத்துக்கு மிக ஒரு காரணம் மிஸ்வாக். ஒருவருக்கு அதாவது அல்லாஹுடைய அன்ப ரிபாவை பெற்றுத்தரக்கூடிய ஒன்று தான் மிஸ்வாக். அல்லாஹுடைய தூதர் மௌத்தாகும் போது கூட மிஸ்வாக் செஞ்சிட்டு தான் மௌத்தாகினாங்க. அல்லாஹுடைய தூதர் வீட்டுக்குள் நுழையும் போது ஆயிஷம்மா சொல்றாங்க, ஒரு நாள் கூட மிஸ்வாக் செய்யாம வரமாட்டாங்க. வீட்டுக்குள்ள போகும்போதே சொல்லுவாங்க, இப்படிதான் போற வீட்டுக்குள்ள மனைவியை மீட் பண்றதே அந்த அமைப்புல தான். வீட்டுக்குள்ள போகும் போது சுத்தமாக போறது போல அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வரும் போது சுத்தமாக வாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு நாங்க ஜம்யாவுக்கு தேவை இருக்குதா, எப்ப பார்த்தாலும் இந்த ஹலால் ஹராத்திலே சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. நாங்க ஒரு காலம் வாழும் போது இந்த ஹலால் ஹராம் எல்லாம் இருக்கலையே என்று சொல்லி இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளும், பாகிஸ்தானாக இருக்கலாம் சவுதியாக இருக்கலாம், எல்லா நாடுகளும் இப்பதான் இந்த ஹலால் என்றதற்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க. இதற்கு முன்னால எந்த ஒரு நாடும் இந்த ஹலாலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. பொதுவாக மலேசியா அதே போல தாய்லாந்து நாடுகள் தான் இந்த ஹலாலுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க. இப்பதான் பாகிஸ்தான் என்ன செய்யறாங்க, ஹலாலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வராங்க. ஒரு பொருள் நாங்க எங்களோட உடலுக்கு இறக்கும் போது, எங்களோட உடலோட சம்பந்தப்படும் போது அது ஹலால கவனிப்பது மிக முக்கியம். அன்னை முஃப்திசா பேசும் போது சொன்னாரு, ஒருவர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு பிரஷ்ய கொண்டு வந்து சொன்னாராம், முஃப்திசா இது ஹலாலா என்று கேட்டாராம், இது ஹராம் என்றாராம். பிரஷ்லயும் ஹராம் ஹலால் பாக்குறாரு, பெயிண்ட் பண்ற பிரஷ் கொண்டு போ உங்களுக்கு மூட இல்ல இதெல்லாம் கொண்டு வாருங்கன்னு சொல்லி அடுத்த கிழமை அவரு அந்த பிரஷ் தயாரிக்கப்பட்ட அனைத்து அந்த அம்சங்களோடு எடுத்துக்கொண்டு வராரு. பார்த்தால் அந்த பிரஷ் தயாரிக்கப்பட்டிருக்கிறது பண்டிர இறால முடியால. அப்பதான் முஃப்தி சாப் யோசிச்சாராம், பண்டிக்கு இவ்வளவு முடி இருக்குதா என்று சொல்லி. அப்ப ஏன் பிரஷ் ஹலால ஹராமான ஏன் பாக்குறோம் என்றா, இப்ப உதாரணமாக பனிஸ் சாப்பிடுறோம், மனுஷுக்கு போடக்கூடிய எல்லா விதமான ரசாயனங்கள் மா எல்லாமே ஹலால் தான். ஆனா மனுஷுக்கு மேலால பூசும் போது எதை பாவிக்கிறாங்க, பட்டர் பூசும் போது எண்ணெய் பூசும் போது ஒரு பிரஷ் பாவிக்கிறாங்க. அந்த பிரஷ் ஹராமாக இருந்தால் பாவிக்கக்கூடிய எல்லாம் என்ன ஹராமாக மாறுது. உதாரணமாக பார்லிமெண்ட்ல ஒரு சகோதரர் பேசுறாரு, கண்ணியத்துக்குரிய மதிப்புக்குரிய புத்திக சகோதரர் பேசுறாரு, என்ன பால்மா ஹராம் அதுல பண்டி கொழுப்பு இருக்குது. இவ்வளவு காலம் ஜிம்மியத்துலமா பால்மாவை பத்தி பேச போகோட எல்லாம் யாருக்கும் இந்த கணக்கும் இல்ல. யாரோ ஒருவர் பார்லிமெண்ட்ல பால் மா ஹராம் என்று சொன்னத்தோட எங்கட மக்களுடைய பக்குவம் பேணுதல் சுபஹானல்லாஹ். சரியான அவுளியாக்கள் விட பெருசாகிட்டாங்க, நாங்க குடிக்க மாட்டோம் பால். எனக்கிட்ட பலர் தான் சொன்னாங்க, பால் மால ஜம்யாபூர் கணக்கிருக்கிறது போல, நானும் எனக்கும் ஜம்யாக்கும் எந்த தொடர்பும் இல்ல, நான் பொதுவாக சொல்றேன், ஜம்யாபூர் கணக்கிருக்கிறது போல ஜம்யா ஹலால் என்றாங்க. நான் அப்படி என்ன சொன்ன ஒரு ஐடியா தான் இருக்கிறேன். ஏனென்றா கொழும்ப பொறுத்த வரைக்கும் வீடுகள் குறோம், அபார்ட்மெண்ட் கூட இருக்குது. ஆனா பொதுவாக ஒரு அபார்ட்மெண்ட் எடுத்தா என்ன மூணு ரூம் இருக்கும், ரெண்டு ரூம்ல நீங்க ஒரு ரூம்ல எரும மாடு இல்லாடி மாடை வளங்க வெள்ளைக்கு பாலை கலந்து குடிங்க, ரோட்ல வளர்க்கலாம். ஜம்யா எந்த ஒரு காரியத்தையும் ஒருபோதும் அலசியாராயாம பத்துவா கொடுத்தா பாவத்தவங்க சுமப்பாங்க, எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, பாவத்தவங்க சுமப்பாங்க. ஒரு விஷயத்துக்கு ஹலால் கொடுக்கும் போது பால் மா எந்த இதுவும் இல்ல, இறக்குமதி செய்யப்பட இந்த பால் மால ஹலால் என்று ஏற்கனவே கொடுக்கப்பட்டுச்சு வெளிநாட்டுக்கும் போய் அது பெரிய ஒரு என்ன செய்யறாங்க, அது சம்பந்தப்பட்ட எல்லாரையும் கலந்து ஆலோசிச்சு கடைசியில பத்துவா வெளிக்கிறாங்க, இதுல எதுவுமே கலக்கப்பட்டில்லை. அப்படி இருந்தும் ஒரு இன்னொரு சகோதரர் பேசுறாங்க, நாட்டில் முக்கியமான சகோதரர், அவர் சொல்ற ஹஸரத் ஜம்யா ஹலால் என்று சொன்னதுக்கு பின்னாலையும் ஏண்ட வைஃப் எனக்கு என்னது சமாதானப்படுத்தலாமைக்கு அவன் குடிக்க மாட்டேன்னு தான் சொல்லுறா, நான் குடிக்க மாட்டேன் பால்மா ஹராம் இருக்குது. ஏதோ அது பேணுதல் வேற. ஒரு விஷயத்த நாங்க யாரும் சொல்லி எடுக்கிறத விட எங்களுக்கு நாட்டில் ஒரு அமைப்பு ஒரு 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 உலமாக்கள் சபை அவங்க மட்டுமல்ல படிச்ச நிறைய மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை வெளியாக்கினா நாங்கள் அந்த விஷயங்கள்ல மிகவும் கரிசனம் செலுத்த வேண்டும். நான் ஏன் இந்த இடத்துல சொன்னேன் என்றா, இன்றைக்கும் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது, என்ன செய்யலாம், இந்த மா எடுக்கலாமா? உண்மைக்கும் எந்தெந்த மா பால் மாவுக்கு நாங்க குடிக்கக்கூடிய ஃப்ரெஷ் மில்க்கு அந்த மில்க்கு அதாவது ஹலால் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அது ஹலால் தான், எந்த சந்தேகமும் இல்ல. எது குடிக்க கூடாது என்று சொல்லி ஏண்டா நாங்க பார்க்கலாம், ஒரு பிள்ளை பிறந்ததுல இருந்து ஒருவர் மௌத்தாகிற வரைக்கும் எத்தனையோ வகையான மா இருக்குது. ஜிம்முக்கு போனா அவனும் மா தான் குடிக்க சொல்லுறான். ஒரு பெண்ணுக்கு பால் சுரக்காட்டியும் அதுக்கும் டாக்டர் மாத்தா எழுதி கொடுக்கிறாரு. இல்ல ஒரு குழந்தை மெலியோனும் என்றா அதுக்கும் மாத்தா, சக்தி இல்லைன்றா அதுவும் மாத்தாங்க. இப்ப அதே டாக்டர்ஸ்மார்ல சிலர்கள் சொல்றாங்க, இல்ல மா குடிக்கவான மால எதுவும் இல்ல, டாக்டர்ஸ்மார் தான் சொல்றாங்க குடிக்க சொல்லி, இன்னொரு டாக்டர்ஸ்மார் சொல்றாங்க குடிக்கவானம் என்று சொல்லு. ஒரு சாதாரணமாக ஒருவர் யோசிச்சு அவருக்கு விளங்கும் என்ன, இது வெளிரங்கத்துல என்னது ஏதோ ஒரு லாபத்தை வச்சு என்ன செய்யறாங்க. அப்ப கண்ணியமான சகோதரர்கள், எங்களுக்கு அழகான முறையில் எச்எஸ்சியில ஹெக்கால் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒரு சாஃப்ட்வேர் தந்திருக்கிறாங்க. நான் எப்பயும் போனா அந்த சாஃப்ட்வேர்ல பாக்குறது, இதுல ஹலால் லிஸ்ட்ல என்ன இருக்குது, இதுல எடுக்காத லிஸ்ட்டுக்கு புதாரணம் எடுத்தா சன்குவிக் எடுத்தா நாங்க எல்லோரும் வலிமையா வீட்டுக்கு பாவிக்கிறோம், அது ஹலால் தான். ஆனாலும் அதுல என்னது ஸ்ட்ராபெரி பிளேவர் எடுக்கல ஹராம், அது எடுக்க வானம், ஏன்னா அதுல பாவிக்க கூடியது ஒரு பூச்சியை பாவிக்கிறாங்க, அதனால அது எடுக்க வானம். அப்ப ஜெம்மியா யாருக்கும் சார்பாகவும் அல்ல. உதாரணமா சொல்ல போனா எங்கட முஸ்லீம் ஹாஜியார் அவங்க, அவங்களோட மகான் என்ன செய்யறாரு, வெளிநாட்டிலிருந்து ஏதோ ஒன்று இறக்குமதி செய்ய போறாரு. அப்ப அவர் சொல்லுவாரு, இது என்ன பெரிய கஷ்டமா இருக்குது ஜெம்மியை. அவர் நினைச்சாரு பாப்பா ஹலால் இருக்கிறாரு, ஏதோ நாங்க போனா செஞ்சு தந்துருவாங்கன்ட்டு. அவருக்கு டைம் என்ன செஞ்சாங்க, கபூர்ல கேட்கற மாதிரி பல கேள்வி கணக்கு கேட்டு அவர் சொன்னார், இதெண்டா செய்யல, இவங்க ஜெம்மியோட ஹலால் எடுக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. அப்ப ஆரம்பம் தொடக்கம் நுனி வரைக்கும் அனைத்தையும் அலசி ஆராய்ஞ்சிட்டு தான் என்ன செய்யறாங்க. நான் என்ன சொல்றேன்டா, சிலவங்க சில டி ஷர்ட் ஷர்ட் கொடுத்து வராங்க பள்ளிக்கு, பள்ளி கொடுத்து வாரீங்க, அது ஹலால் தான், புடவை ஹலால். ஆனா சில மார்க் இருக்குது, ரெதர்ல சில மார்க் இருக்கும், ஏனென்றா அந்த ரெதர் சில நேரத்தில் பண்டித தோலால செய்யப்பட்டதாக இருக்கும். அப்ப ஹலால் தான், ஹலால்ல சில மார்க் வைக்கப்பட்டிருக்கிறதால பண்டிகையுடைய தோலால செய்யப்பட்டிருக்குது. நிறைய பேர் அதை உடுத்துட்டு வாருங்க, அதோடைய பிராண்ட் பேர் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்பல. அப்ப அப்படியான விஷயங்கள்ல நாங்க சிலவங்க என்ன செய்யணும், மிகவும் தவிந்து கொள்ளணும். அப்ப அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வரும் போது குர்ஆன் சொல்லுது, நீங்க முடியுமான அளவுக்கு சுத்தமாக அழகாக பார்ப்பதற்கு மக்களுக்கு கவர்ச்சியாக அல்லாஹ்வுடைய அன்பு பெறக்கூடிய விதத்துல பள்ளிக்கு வாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அதுலேயும் மிக முக்கியம் ஜும்மாவுடைய நாள்ல வரும் போது மஸ்ஜிதுக்கு நாங்கள் சுத்தமாக வாரது. இரண்டாவது, நான் சென்ற பாடத்துல சொன்ன போல பள்ளிக்கு வரும் போது அருவறுப்பான நாத்தங்களோட வரக்கூடாது, குறிப்பாக வெள்ளப்பூடு வெங்காயம். இன்றைய காலத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பாவின செய்யக்கூடிய போதை வஸ்துகள், எங்களுடைய வாயை அசுத்தப்படுத்தக்கூடிய நாத்தத்தை வெளியாக்கக்கூடிய விடயங்களை விட்டும் கவிந்து கொள்ளோனும் பள்ளிக்குள் வரும் போது. அதே போன்று மூன்றாவது மிக முக்கியமான ஒரு சுன்னத், பள்ளிக்கு வரும் போது பள்ளியுடைய ஒழுக்கத்திலொன்று தான் நடந்து வாரது. முடியும் என்று சொன்னா வாகனத்துல வாங்க, ஏழு மரங்களுக்கு வாரத்துல ஒரு முறையாவது அல்லது இரண்டு நாட்கள் சார் என்ன செய்யுங்க, பள்ளிக்கு நடந்து வாரக்கூடிய பழக்கத்தை நாங்க உருவாக்கி கொள்ளணும். ஒரு சஹாபி என்ன செஞ்சாருண்டா, மஸ்ஜிதுக்கு பக்கத்திலேயே ஒரு வீட்டை வாங்கினாரு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு கேள்விப்படுது, நாங்க எல்லாரும் எதிர்பார்க்கிற வீடை வாங்கும் போது மஸ்ஜிதுக்கு பக்கத்துல ரேட்டும் அப்படித்தான், மஸ்ஜிது கிட்ட இருந்தா ஃபுட் சிட்டியும் வந்து இன்னும் கொஞ்சம் விலை கூடும், அதை எதிர்பார்த்துதான் நாங்க வாங்குறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல ஒரு சஹாபி பள்ளிக்கு அவருடைய வீடை வித்துட்டு பள்ளிக்கு பக்கத்துல ஒரு வீடு எடுத்துட்டாரு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்களுக்கு கேள்விப்படுவது, அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த வீடு எடுக்கவானோ, நீங்க வளமையாக இருந்த வீட்டில இருந்தே பள்ளிக்கு வாங்க, ஏனென்றா நீங்க பள்ளிக்கு வரும் போது உங்களோட ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு ஒரு நன்மை கிடைக்கும். சில சஹாபாக்கள் என்ன செய்வாங்கண்டா, பள்ளிக்கு வரும் போது எட்டு பெரிசாக்க மாட்டாங்க, அதாவது கால் நடைய வைக்கும் போது சின்ன சின்னதாக வச்சு நடந்து வருவாங்க, ஏனென்றா அப்ப ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு நன்மையே. அப்ப அந்த சஹாபாக்கள் பள்ளிக்கு வரும் போது முடியுமான அளவுக்கு சில சஹாபாக்கள் வழிய மாத்தி என்ன செய்வாங்க, இப்ப பள்ளி பக்கத்துல இருந்தா வீட்டுக்கு அந்த வழியில வராம இன்னொரு வழியால சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, பள்ளிக்கு வருவாங்க. அப்ப பள்ளிக்கு நடந்து வாரது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தாக சொன்னாங்க. சில சஹாபாக்கள் கழுதையில பள்ளிக்கு வந்தாங்க, சொன்னாங்க கழுதையில வாரத நீங்க தவிந்து கொண்டு முடியும் என்று சொன்னால் பள்ளிக்கு நடந்து வாங்க என்று சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. அதே மாதிரி மிக முக்கியமான இன்னொரு பள்ளிக்கு வரும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மிக நேர காலத்தோட பள்ளிக்கு வாரது. அல்லாஹ் மஸ்ஜிதுடைய ஒழுக்கத்தில் உண்டு தான், பள்ளிக்கு என்ன செய்யறல்ல, பாங்கு சொல்லும் போது இக்காமத்துடைய டைமை வச்சு வராமல் பாங்கு சொல்வதற்கு முன்னால் அதானை அல்லாஹுடைய தூதர் வீட்டில் வச்சு கேட்டதாக ஹதீஸ்கள்ல மிக குறைவு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதானை பள்ளியில் வைத்துத்தான் கேட்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் அதானை பள்ளியில் வைத்துத்தான் கேட்டிருக்கிறார்கள். அப்ப மிக முக்கியமானது சுன்னத், பள்ளிக்கு நேர காலத்தோட வாரது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது பாங்குடைய பெருமதியையும் முதலாவது சஃபுடைய பெருமதியையும் யாராவது விளங்கிக் கொள்வாங்க என்று சொன்னால், தவழ்ந்து தவழ்ந்தாவது அதாவது முட்டுக்கால குத்தியவர்களாக என்ன செய்வாங்க, பள்ளிக்குள் வருவாங்க. அதே மாதிரி மிக வேகமாக பள்ளிக்குள் நுழைந்து கொள்வாங்க. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் எங்கட மஸ்ஜித் பொறுத்தவரைக்கும் முன்சஃபு கவலைப்பட தேவையில்லை, எப்பயும் ஃப்ரீயா தான் இருக்குது. லேட் ஆகி வந்தாலும் என்ன செய்யலாம், முன்சஃபுக்கு வந்து சேர்ந்து கொள்ளலாம். அதே மாதிரி என்ன செய்யறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அங்க சொன்னாங்க, பள்ளிக்கு என்ன செய்யறது நடந்து வரும் போது. அடுத்த மிக முக்கியமான ஒரு விடயம், தஹஜ்ஜுடைய நேரத்தில் நாங்க பள்ளிக்கு வரும் போது, நாங்க வீட்டில இருந்து தஹஜ்ஜுக்கு பள்ளிக்கு வாரோம், அதானுக்கு முன்னால வாரதாக இருந்தால் ஏதாவது ஒரு துவா உண்டு கேள்விப்பட்டிருக்குமா, கேக்குறது யாராவது? நபி அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தஹஜ்ஜுக்கு எலுமினத்தோட முதலாவது என்ன செய்யறது, தஹஜ்ஜுல வீட்டில் எலும்புறோம், எலுமின முதலாவது வேலை என்ன செய்யணும், முதலாவது நிறைய ஆயத்தை பார்க்க அன்றைய நாள் உள்ளவங்களுக்கு உற்சாகமாக உங்களோட நோய்கள் எல்லாம் இல்லாம போயிடும். வீட்டில் இருக்கக்கூடிய முசீபத் பலாய் முசீபத் அந்த ஆயத்தை ஓதிட்டு அன்றைய நாள் அல்லாஹ் கிட்ட துவா கேளுங்க. உங்களோட நோய் மட்டுமல்ல, வீட்டுல ஏதாவது பிரச்சனை ஏதாவது சிக்கல் கவலைகள் இருந்தா அல்லாஹ் உடனே இல்லாம ஆக்கிடுவான். ஏன்னா எலுமினோடனே அவர் முதலாவது செய்யறது என்ன, இந்த ஆயத்தை தான் ஓதுறார். இது முக்கியமான ஆயத், இன் ஃபி ஹல்கி ஸமாவாத் வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லாயாத்தில் லிஉலில் அல்பாப் அல்லதீன யஸ்குருனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் என்று வரக்கூடிய சூரா சூரத்துல் ஆல இம்ரானுடைய கடைசி ஆயத் ஒன்றரை பக்கம், அந்த முழு ஒன்றரை பக்கத்தையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவாங்க. அந்த ஆயத்தை இன்ஷா அல்லாஹ் இனிமேல் தஹஜ்ஜுத் கிளம்பினதற்கு பின்னால வுது செஞ்சுட்டு நீங்க என்ன செய்யுங்க, அந்த ஆயத்தை ஓதிக்கோங்க. அடுத்தது பள்ளிக்கு அல்லாஹுடைய தூதர் வரும் போது தஹஜ்ஜுடைய நேரத்துல எங்கட மஸ்ஜிதை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான சகோதரர்கள் ரெண்டு பேர் தஹஜ்ஜுடைய டைம்ல பள்ளிக்கு வருவாங்க. அதுல ஒருவர் வஃபாத் ஆகிட்டாரு, அதுல ஒரு சகோதரர் பிலோஸ் ஹோட்டலில் இருந்தவர் என்ன செய்வார், தஹஜ்ஜுக்கே பள்ளி ஓபன் பண்ண ரெண்டு பொண்டு சாலி ஹாஜியர் என்ன செய்வார், பாங்குக்கு முன்னால வருவாரு. அதே மாதிரி எங்கட பிலோஸ் ஹோட்டலில் இருந்த அந்த வயசாளி அப்பா வருவாரு, அவர் ஒஃபாத் ஆகிட்டு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். இப்ப தஹஜ்ஜுடைய நேரத்துக்கு நாங்க பள்ளிக்கு வரும் போது மிக அழகான ஒரு துஆவை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க, அல்லாஹும்ம ஜஅல்னி ஃபீ கல்பி நூரா, பாடமாக்கிக்கோங்க, ஃபீ லிஸானி நூரா, وَجَعَلْنِي فِي سَمْعِ نُورَا وَجَعَلْنِي فِي بَصَرِ نُورَا وَجَعَلْنِي مِنْ خَلْفِ نُورَا وَمِنْ أَمَامِ نُورَا وَجَعَلْ مِنْ فَوْقِ نُورَا وَمِنْ تَحْتِ نُورَا اللهم أعطني نورا. நீங்க எல்லாருக்கும் பிரச்சனை என்னது, உடல்ல பலஹீனம், ஆரோக்கியம் இல்ல. 40 வயசுல மௌத்து, 6 வயசுல மௌத்து, திடீர் மரணங்கள் வருது, ஏன்னா உடல் ஆரோக்கியம் இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் தஹஜ்ஜத்துக்கு பள்ளிக்கு வரும் போது கேட்டது என்ன, யா அல்லாஹ் சுபகதத்தா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸதா, இல்ல முதலாவது இந்த எல்லாம் கிடைக்கிறதுக்கு அமல் தேவை, அமல் தேவைன்றா உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். அந்த உடல் ஆரோக்கியத்தை தான் கேட்டாங்க, யா அல்லாஹ் என்னுடைய கல்பை வெளிச்சமாக்குது, அதே மாதிரி என்னுடைய காத, என்னுடைய கேள்விய, என்னுடைய பார்வைய, எனக்கு முன்னால பின்னால மேலால கீழால எல்லா பகுதிகளாலும் உன்னுடைய வெளிச்சத்தை ஒளிய நூற எனக்கு தா, எனக்கு யா அல்லாஹ் உன்னுடைய அருளத்தா என்று சொல்லி உலமாக்கள் சொல்லுறாங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹிடத்துல கேட்டது உடல் ஆரோக்கியத்தை, உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறாங்க. 2 நிமிஷம் இருக்குது, 20 நிமிஷத்துக்கு. அடுத்ததாக தொழுகைக்கு வரும் போது 4 இடங்கள்ல கையை இந்த மாதிரி கோர்க்கிறது, இப்படி நெட்டி முறிக்கிற பழக்கம் இருக்குது. சிலவங்க குனூத்துல நினைச்சுவாங்க, இமாம் இங்க அல்லாஹும்ம ஹதினா ஃபீ மன் ஹதைத், அவர் அங்க என்ன செஞ்சு கொண்டிருப்பாரு, நெட்டி முறிச்சு கொண்டிருப்பாரு. சிலவங்க அந்த பழக்கம் சத்தம் கேட்கிற எங்களுக்கு முன்னால. அப்ப அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 இடங்கள்ல நெட்டி முறிக்கிறத தடை செஞ்சாங்க, அதாவது கையை ஒன்று கொண்டு கோக்குறது சேர்க்கிறத தடை செய்தாங்க. அதுல அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது இடம் பள்ளிக்கு வரும் போது, வீட்டில இருந்து ஒருவர் பள்ளிக்கு வராரு, இந்த நேரத்துல அதை ஏன் தடை செஞ்சாங்கன்ற காரணம் எனக்கு தெரியும். அது குலமாக்கள் ஒவ்வொரு காரணங்கள் சொல்றாங்கடா, நெட்டி முறிச்சா அவருக்கு சோம்பல் தனம் உண்டாகும், அல்லது தூக்க தன்மை உண்டாகும், ஒரு தூக்கம் சோம்பல் அந்த தான் என்ன செய்யுது, இந்த வாயத்திலிருந்து கொண்டு நெத்தியை முறிப்பாரு. அப்ப இந்த காரணங்கள் உலமாக்கள் சொல்லுறாங்க. ஒருவர் பள்ளிக்கு வரும் போது கைகளை கோருப்பது, கைகளை என்ன செய்யறது, நெட்டி முறிப்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செஞ்சாங்க. ஹதீஸ், இதா தவல்லா அஹதுகும் ஃபஅஹ்ஸன் அல்வுதுவா தும்மா கர்ஜ ஆமினன் இல்ல மஸ்ஜித் ஃபலா யுஷப்பிகன் பைன அஸாபிஹி ஃபஇன்னஹு ஃபிஸ்ஸலா. ஏண்டா நீங்க தொழுகைக்கு வரும்போது, மஸ்ஜிதுக்கு வரும்போது தொழுகையில தான் இருக்கிறீங்க. வீட்டில இருந்து நாங்க வாகனத்திலேயோ நடந்தோ பள்ளிக்கு வரும்போது அல்லாஹுடைய தூதர் சொல்லுவாங்க, நீங்க இந்த டைம் நீங்க வெளியில இல்ல, தொழுகையில தான் இருக்கிறீங்க, அதனால உங்களோட கைகளை நெட்டிகளை முறிக்க வேண்டாம். இந்த காலத்துல சொல்றதாக இருந்தா போன் என்ன செய்வாங்க, செக் பண்ணாம போனை டச் பண்ணாம வாங்க என்று இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சொல்லலாம். இரண்டாவது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு தொழுகையில் இருந்து இதாக்கான பில் மஸ்ஜித் யந்தத்ரு ஸலா, வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு, தொழுகைக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார், எக்காம செல்ல போறாரு பாங்குக்கு பின்னால, அந்த டைம்ல நீங்க என்ன செய்ய வேண்டாம், உங்களுடைய கைகளை ஒன்று கொண்டு சேர்க்க வேண்டாம், அதாவது நெட்டி முறிக்க வேண்டாம் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அடுத்தது, தொழுகையில இருக்கும் போது நஃபிலான தொழுகையோ சுன்னத்தான தொழுகையோ என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் நெட்டி முறிக்க வேண்டாம். தொழுகையில் இருக்கும் போது என்ன செய்யவானும், உங்களோட கைகளை நெட்டியை முறித்துக் கொள்ள வேண்டாம். அதே போல நாலாவது சொன்னாங்க, தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால, தொழுது முடிஞ்சதோடு என்ன செய்யவானும், நீங்க நெட்டிய என்ன செய்ய, நெட்டி நெட்டி முறிக்க வேண்டாம், உங்களோட கைகளை ஒன்று கொண்டு சேர்ந்து இந்த அமைப்புல செய்து கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. முதலாவது என்னிடம், பள்ளிக்கு வரும் போது, இரண்டாவது தொழுகைக்காக எதிர்பார்த்திருக்கும் போது, மூணாவது தொழுகையில இருக்கும் போது, நாலாவது தொழுது முடிஞ்ச பின்னால, உடனடியாக இந்த நாலு செயற்களையும் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ்வுக்கு ஸல்லல்லாஹு சொன்னாங்க. சில வரக்கூடிய பாடத்துல இந்த மஸ்ஜிதுடைய ஆதாபுடைய ஒழுக்கங்களை பார்ப்போம். வாஅஹிர் தஃவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. குல்லில் கௌனி வகுல் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.